நமஸ்காரம். நல்லவர்களே துன்பப்படுகிறார்களே, அதுக்கு கடவுள் காரணமா? நான் என்ன தப்பு பண்ணிருக்கேனே தெரியாமல் எனக்கு தண்டனை வழங்கப்படுகிறதே, இது நியாயம்தானா? இந்த கேள்விக்கு நாம கடந்த ரெண்டு நாள் பதில் பார்த்திருக்கோம். அதன் தொடர்ச்சியா வேறு சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். நேற்றுக்கு பேசும்போது ஒரு வைத்தியர், நாம் எதனால் இப்படியெல்லாம் இந்த வியாதி வந்ததுன்னு அப்படியே காரணத்தை சொல்ல முடியாவிட்டாலும் வைத்தியம் பார்க்கிறார், வியாதியை குணப்படுத்துகிறார். குணப்படுத்த வந்தவரை போய் நீர்தான் வியாதிக்கு காரணம், நீர் ஏன் என் காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லலே என்றெல்லாம் கேட்க மாட்டோம், நியாயமும் இல்லை. அதபோல பகவான் வைத்தியராக இருக்கிறார். எப்ப ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்திருக்கோ அதற்கு காரணம் தன்னிடத்தில் தான் இருக்க வேண்டும், காரணம் கண்டிப்பா வைத்தியரிடத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நேத்திக்கு சொன்னேன். இப்ப வைத்தியருடைய நிலை மட்டும் இல்ல, பகவானுக்கு அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு. ஒரு போலீஸ் காவலாளுடைய நிலையும் இருக்கு. ஏதேனும் தப்பு நிகழ்ந்தால் காவல்துறையால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் கண்டிப்பா அவர்களை பிடித்து தண்டனை கொடுப்பார்கள். அது நீதிமன்றத்தில் போய் தண்டனை வாங்கிடுறோம். அந்த ரோலும் பகவானுக்கு இருக்கிறது. அப்படின்னா நாம என்னென்னலாம் பாப புண்ணியங்களை செஞ்சிருக்கோமோ அதற்குரிய பாபத்துக்குரிய தண்டனை, புண்ணியத்துக்குரிய நன்மை சுகம் இவற்றை கொடுக்கும் ஒரு மேற்பார்வையாளராகவும் இருக்கிறார். ட்ரீட்மெண்ட்னு பண்ணணும்னு வரச்சே வைத்தியரா இருக்கார். அதனாலே அவரை குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா குற்றம் எங்கிட்ட இருக்கு, வைத்தியர்கிட்ட இல்ல. தண்டனைன்னு கொடுக்க வரும்போது போலீஸா இருக்கார். போலீஸுகிட்டையும் குற்றம் இல்லையே, எங்கிட்ட தானே குற்றம் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு ரோலும் பகவானுக்கு இருக்கு. இதை தவிர மூணாவது பாருங்க, வைத்தியரும் தப்ப மன்னிக்க முடியாது, போலீஸ்காரனும் தப்ப மல்லிக்க முடியாது. வைத்தியரும் செய்ய முடியாது, போலீஸ்காரரும் செய்ய முடியாது. ஆனா பகவானிடத்தில் இன்னொரு ரோல், இந்த தப்பு நடந்துவிட்டால் அத தப்புன்னு நான் ஒத்துக்கொண்டால் அதை மன்னிக்கவும் செய்கிறாரே. ஆமா, நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன் என்னால், ஆனா ஒத்துக்கிறதுக்கு எனக்கு தப்பே தெரியாது இல்லையா? அதான உங்க கேள்வியே, நான் எது தவறுன்னே தெரியாதே, அப்ப எப்படி ஒத்துக்கொள்ளனால்? இப்படி வச்சுங்களேன், காரணம் இருந்தா தான், காசு இருந்தா தான் எஃபெக்ட் இருக்க போறது, நான் படுறேன்னு தெரியறது. இப்ப நம்ம மூணு நாளா பார்த்ததுல நம்ம படுறதுக்கு காரணம் நாமன்னு தெரியறது. இந்த இடத்துல நீங்க உடனே ஆட்சேபிப்பீள், அதைத்தானே நாங்க படுறதுக்கு காரணம் நான் இல்லேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னால் வீண் வித்தண்டா வாதம். ஏன்னா நன்னாவே தெரியும் எல்லாருக்கும், எந்த காசு இருந்தாலும் எஃபெக்ட் ஒரு இடத்துல, காசு ஒரு இடத்துல இருக்கவே முடியாதுன்னு அதை உலகம் முழுக்க ஒத்துனுட்டு சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இங்க மட்டும் ஒத்துக்கலேன்னு சொன்னால் ஒத்துக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர உள்ளம் கண்டிப்பா அதை ஒத்துக்கும். ஆனா வெறுமைக்கான பேசணும். எப்பவுமே மக்களுக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, தங்கிட்ட இருக்கிற குற்றத்தை பொறுத்தியார் தலையில வச்சுடணும், அது யாரான ஒருத்தர் ஆப்பிடுவார், அவர் பேசக்கூடாது, கடவுள் பேச மாட்டாரோ இல்லையோ, அதனால அவர் தலையில வச்சுட்டா யார் பேச போறா? அந்த தைரியத்துல வேணா நம்ம பண்ணிட்டு இருக்கலாமே தவிர கண்டிப்பா உள்ளூர தெரியும், யார்கிட்டயோ காரணம் இருக்கிறதுக்கு எங்கிட்ட காரியம் வராது. கடவுள் ஏதோ தண்டிக்கணும்னு நினைச்சாலும் நான் தண்டனை வாங்க முடியாது, அவர் பண்ண தப்புக்கு எங்கிட்ட தண்டனையும் இல்லை. இது தயவுசெய்து நன்னா புரிஞ்சுப்போம். இதை பத்தி ஒரு நாள் தனியா விளக்கமா சொல்றேன், அப்ப உங்களுக்கு அதை பத்தி தெளிவு ஏற்படும். ஆகவே இப்போ போலீஸ்காரரா இருந்து தண்டனையும் கொடுக்க வேண்டியிருக்கு, வைத்தியரா இருந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இவ ரெண்டு பேராலையும் ஒண்ணு முடியாது, மன்னிக்க முடியாது. ஒரு குற்றம் நடந்துடுத்துனால் போலீஸ்காரராலே தண்டனை வாங்கி தான் கொடுக்க முடியும். குற்றம் பண்ணிருக்கார், ஆனா பரவாயில்ல நீங்க பார்த்து மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல வாதாட முடியாதே. ஆந்தனி குற்றம் தானே வாங்கி கொடுப்பா, ஆனா பெருமானுக்கு இருக்கிற கருணை உள்ளம் தாராளமா மன்னிக்கிறார். இது தப்புன்னு தெரிஞ்சு நோட்டோனா மன்னிக்கிறார். எனக்கு தான் தெரியாதேன்னு கேட்டீனால் படுறமோ இல்லையோ, கஷ்டப்படுறோம் தெரியறது, இந்த கட்டத்துக்கு காரணம் எங்கிட்ட இருக்குன்னு தெரியறது, அப்ப தாராளமா தப்பு இருக்கு. அந்த தப்ப அவர் ஒண்ணு ஸ்பெசிபிக்கா எங்கிட்ட நீ மென்ஷன் பண்ணி பண்ணிருக்கிற பாப்பங்களுடைய லிஸ்ட கொடுத்து சரணாகதி பண்ணுன்னு சொன்னார் சொல்லவே இல்லையே. மொத்தமாவே பொதுவா இன்ன தவறு நடந்திருக்கு. ராமானுஜர் என்னன்னு பிரார்த்திக்கிறார். இப்போ அவர் எந்த தப்பும் பண்ணாட்டா கூட அவர் என்ன சொல்லி கேட்டுக்கிறார், அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத அபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார நானாவித அபச்சாரம் இத்தனை அடியம் பட்டிருக்கேன், இது இத்தனையும் தேவரீர் பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்ப நம்ம வாதத்துக்காக எல்லா தப்புக்கும் பகவான் தான் காரணம்னால், அப்ப ராமானுஜர் தப்பு, சங்கரர் தப்பு, வியாசர் தப்பு, சுகாச்சாரியர் தப்பு, ஆச்சரியம் என்ன தெரியுமோ, இவர்கள் எல்லாம் நம்ம கும்பிட்டு இருப்போம், இவர்களை எல்லாம் வணங்கிட்டு இருப்போம், ஆனா அவர்கள் பண்ணதெல்லாம் நமக்கு சரியா படாது, நமக்குன்னு ஒரு தனி வழி கல்பிச்சுருந்தோம்னால் இதுதான் முரண்பாடு. நமக்கு நாம் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத முரண்பாடு. அதுதான் இங்க திரும்ப திரும்ப நடக்கிறது. இப்ப கடவுள் இருக்காருன்னு சொல்லுவா, அவரை மொத்தமா நம்புறேன், அவர் தான் அத்தனைக்கும் காரணம்னுவா, ஆனா அவருக்கு காரணம் இல்லையு வேதவியாசர் சொல்லிட்டு இருக்கார். பிரம்மசூத்திரத்தில் வைஷம்ய நைர்கிரண்யேன சாபேட்சத்வாத் தெளிவா சொல்லியிருக்காரு. இது இன்னைக்கு பிறக்கிற கேள்வி இல்ல, ரொம்ப நாளா இருக்கிற கேள்வி. அதனால தனித்தனியா நம்ம குற்றத்தை தெரிந்து கொண்டு பட்டியலிட்டு பாவ மன்னிப்பு வாங்கணுங்கிற தேவையில்லை. மொத்தமாவே ஏதோ தவறுகள் நடந்திருக்கு, அது எந்த பிறவியில எது வேணா நடந்திருக்கட்டும். இப்ப அதை பத்தி ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், ஆனா அது தெரிஞ்சிருந்த லாபம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு போனோம்னா அப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்ப போவோம், வைத்தியர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன் படுத்துக்கோங்கிறார், இல்ல எனக்கு எதனால வியாதி வந்ததுன்னு முதல்ல ரிசர்ச் முடிக்கணும்னு போனேன் வச்சுங்க, அப்ப வியாதி முத்திப்படும். ட்ரீட்மெண்ட்டுக்கு படுத்தாதான் இப்ப வியாதி தீரும். வியாதி ஏன் வந்ததுன்னு காரணத்தை தேடி போனால் மேலும் வியாதி முற்றும், மறுபிறவி, மேலும் மேலும் துன்பம். இதற்காக பகவானிடத்துல பிரார்த்தனையை வச்சோம்னால் அவர் மன்னிக்கவும் செய்கிறார், இந்த தண்டனையே வேண்டாம், வியாதி உடனே சரியாப்படும் என்றும் எதிர்பார்த்து கொடுக்கிறார். அப்ப மூணு ரோல் பார்த்திருக்கோம் அவருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டரா இருக்கார், தண்டனை கொடுக்கிற போலீஸா இருக்கார், மன்னித்து ஏற்று இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற கருணை உள்ளம் கொண்ட மாதா பிதாக்களாகவும் இருக்கிறார். பெற்றோர், பெற்றோர் தானே என்ன தப்பு நடந்தாலும் சரின்னு தள்ளுபடி பண்ணிட்டு தண்டனை கிடையாது நல்லதா இருந்துக்கோன்னு சொல்லுவா. அப்ப பெற்றோர் ரோல் எடுத்துக்கிறார். போலீஸ் தண்டனை வாங்கி கொடுப்பா, அதையும் ஏத்துக்கிறார். டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், அதையும் ஏத்துக்கிறார். இந்த மூணு ரோலும் பகவான் இருக்கு. அது எந்த ரோலை நாம உபயோகப்படுத்திக்கணுங்கிறது இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. அவரை வெறும் டாக்டரா வச்சிருந்தோம், மன்னிப்பெல்லாம் கேக்குறதா இல்ல, தண்டனைகள்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன், வேற யார்ட்டியானோ நீ ட்ரீட்மெண்ட் பண்ணும் டாக்டரா இருப்பார். டாக்டராக எதிர்பார்க்கல, பெற்றோராக எதிர்பார்க்கல, நீ என்ன எனக்கு சொல்றதுன்னா கண்டிப்பா தண்டனை கொடுப்பார். இதுல கஷ்டப்படுறோம் தண்டனைன்னு மட்டும் பாக்குறமே தவிர ஈக்குவலா புண்ணியத்துக்குண்டான சுகத்தையும் கொடுக்கிறாரே, அதுவும் அவர் தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில நன்னா இருக்கா, எல்லாருக்குமே கட்டம் வரத்தான் வரும். இதுல கேட்கறவர்கள் என்ன புரிஞ்சுடுவான்னா, நல்லவர்கள் கட்டமே பட்டு அப்படி இல்லையே, அவர் வீட்லயும் கல்யாணம் நடக்கிறது, கச்சேரி நடக்கிறது, பொண்ணு புள்ளை எல்லாம் பிறக்கிறது, வேலை இருக்கு, எல்லா இடத்துலயும் நல்லது இருக்கு. கொஞ்சம் நடுவுல வர்ற தீமை நமக்கு பெருசா தெரிஞ்சு விடுறது, ஏன்னா படுறதுக்கு சக்தி இல்ல, அதனால தெரியறது நியாயம். ஆனா நல்லதே யாரும் அனுபவிக்கலாம் சொல்லக்கூடாது. அப்ப அந்த நல்லது மட்டும் எங்கேருந்து வரும், அதையும் அதே கடவுள் தானே கொடுத்தாகணும். அப்ப புண்ணியத்துக்கு பலத்தையும் கொடுக்கிறார், பாபத்துக்கு தண்டனையும் கொடுக்கிறார். அது போலீஸ்காரராக, இத்தனைக்கும் போலீஸ்காரர்லாம் இப்போ ஆறும் புண்ணியம் பண்ணா சரியா ரோட்ல ஓட்டினாருங்கிறதுக்காக நமக்கு ஒன்னும் பரிசெல்லாம் தர முடியாது இல்லையா, அவ தப்பு பண்ணாதான் தண்டிப்பா. பெருமாள் புண்ணியத்துக்கும் பலம் கொடுக்கிறார், பாபத்துக்கும் பலம் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே பெற்றவனாக இருந்து மொத்தத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிறார். இன்னொரு நாலாவது ரோல் இருக்கு. இது இப்படித்தான்ங்கிறத இந்த உண்மையெல்லாம் நமக்கு புரியணுமே, திடீர்னு தெரியாதோ இல்லையோ. இதை தெரிவிக்கிறதுக்கு ஆச்சாரியனாகவும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். ஆச்சாரியனா குருவா இருந்து உனக்கு இது இத்தனை இப்படித்தாங்கிற சொல்லி கொடுக்கறேன், நானும் வாழ்ந்து காட்டுறேன், என்ன ஆச்சாரியன்கிற ரோலையும் எடுத்துக்கிறார். இது இத்தனையும் எடுத்துக்கொண்டு செய்கிறாருங்கிறத புரிஞ்சுப்போம். இது இன்னைக்கு இருக்கட்டும். இன்னொரு முக்கியமானது இருக்கு, நான் செய்யற எல்லாத்துக்குமே கடவுள் தானே காரணம், ஆகவே நான் படுற குற்றத்துக்கெல்லாம் தண்டனைக்கெல்லாம் அவர்தான் காரணம். ரொம்ப நாளா கிளிப்பிள்ளையாட்டம் இந்த பேச்சு நடந்துட்டே இருக்கு. இப்போ என்ன அதுக்கு பதில், வியாசர் என்ன சொல்லிருக்கார், சுகர் என்ன சொல்லிருக்கார், அவர்கள்னா கிளிப்பிள்ளை, நம்ம சொன்னால அவ சொன்னது என்னன்னு பார்க்கணும் இல்லையோ, காத்திருந்து கேட்போம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.